நாம் சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்கப் போகிறோம். கர்த்தர் இந்த உலகத்தில் நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய சித்தத்தை செய்வதற்காக அழைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை நாம் செய்து முடித்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டங்களை கர்த்தர் நமக்கு நியமித்த காலத்தில் நேரத்தில் நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 17:4 வாசிக்கலாம்.
பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்.
பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்.
நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன்.
இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் மரிக்கிறதற்கு முந்தின நாள் இரவு நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுது ஜபத்தின் நடுவில் அவர் உபயோகப்படுத்தின ஒரு வார்த்தை, பிதாவே பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் அப்படிங்கிறார். அப்போ பூமியிலே நாம் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டது மட்டுமல்ல, செய்யும்படி நமக்கு நியமித்த வேலைகளை செய்யும்படிக்கு கர்த்தரால் எதிர்பார்க்கப்படுகிறோம். அப்ப கர்த்தர் நம்மை அவருக்காக அவருடைய நாமத்தின் மகிமையாய் தெரிந்து கொண்டு நம்மை நம்பி சில பொறுப்புகளை கொடுக்கிறார். அதை நாம் கண்டிப்பாக கட்டாயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்து முடித்தவர்களாய் நம்முடைய ஓட்டம் முடிவடைய வேண்டும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு நல்ல ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு அவசியம். ஏனென்றால் கர்த்தருடைய வேலை என்று வரும்பொழுது அதை குறித்து நாம் கவனமாய் செய்ய வேண்டும். பல நேரத்தில் கர்த்தருடைய வேலையின் விஷயத்தை நம்ம சாதாரணமாக இருந்து விடுகிறோம். அதை ஈஸியாக எடுத்துக்கிறோம். அதை ஈஸியாக எடுக்கக்கூடாது. ஏனென்றால் தேவன் ஒரு பெரிய பொறுப்பை, நாம் நினைப்பதை பார்க்கிலும் ஒரு பெரிய பொறுப்பை நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பார். ஆனால் பல நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், பலவிதமான காரியங்களை, சாதாரண ஒரு சில்லியான ஒரு சின்ன விஷயத்தை காரணம் காட்டி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் தவறிவிடுகிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை விலையேற பெற்றது. தேவனுடைய திட்டம் மிக முக்கியமானது. அது கண்டிப்பாக இந்த உலகத்தில் நிறைவேற்றப்பட வேண்டியது. யாரை கர்த்தர் செய்ய நினைக்க சொல்லுகிறாரோ அவர்கள்தான் அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும். செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல், செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை, எல்லாருக்கும் கிடையாது, நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளையினிடத்திலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு கிரியை செய்ய வேண்டும் என்று அவரவர்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவரவர்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அதை நம்ம எந்த விதத்திலேயும் நாம் அதை நிர்விசாரமாய் விட்டுவிடாதபடி அதை நிறைவேற்றுவதில் நம்ம கவனமாக இருக்கணும். ஏனென்றால் இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானதல்ல. இந்த உலகத்தை விட்டு நாம் பரலோகத்திற்கு ஒரு நாள் போக வேண்டும். அதுதான் நம்முடைய நித்திய குடியிருப்பு. அப்படி நம்ம போகும் பொழுது நாம் தேவ சமூகத்தில் குற்றமற்றவர்களாய் கர்த்தருக்கு முன்பாய் காணப்படுவதற்கு நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த மாலை நேரத்திலும் கூட கர்த்தருடைய ஒரு அழைப்பை ஒரு மனுஷன் ஆரம்பத்தில் மிக அதிகமாக தேவ திட்டத்தை உதாசீனம் பண்ணினான். ஆனால் பின்பு சிறந்த ஒரு தேவ மனுஷனாய் அவன் மாறினான். அதை நம்ம இன்னைக்கு எடுத்து நம்ம சிந்திக்க போகிறோம். ஏன்னா ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தேவ திட்டத்தை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஆனால் போனது போகட்டும். ஆனால் வரும் நாட்களில் கர்த்தர் அவருக்கு அர்ப்பணித்தால் சிறந்த விதத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு கர்த்தர் கண்டிப்பாக உதவி செய்வார். இப்போ அந்த மனுஷன் எப்படி அதை தள்ளினான், எப்படி கர்த்தர் அவனை கொண்டு வந்தார் என்பதை பார்க்க போறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு அதன் பிறகு நாம் செய்திக்குள் கடந்து செல்வோம். இந்த மூன்றாம் அதிகாரத்தின் ஆரம்பமே பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மோசேயை அழைத்த சம்பவம் இந்த இடத்தில் ஆரம்பிக்கிறது. மோசே ஒரு சிறந்த தேவ மனுஷன், கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவன். உதாரணத்துக்கு எடுத்து சொல்ல போனால், பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு மோசே, புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு இயேசு கிறிஸ்து. என வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. அப்ப பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைத்து பேசப்பட்டவன் மோசே. அவனுடைய வாழ்க்கை அப்படிதான் சொல்லப்படுது, நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. உடனே கம்பாரிசன், கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டாயிற்று. அப்போ அப்படிப்பட்ட விதத்தில் தேவனுடைய வார்த்தையை இந்த உலகத்தில் மனுஷர்களுக்கு கொண்டு வந்தவன் இந்த மோசே. எப்படி இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாக இந்த உலகத்தில் வந்தாரோ, அதே போல மோசையும் தேவனுடைய வார்த்தையை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த ஒரு மனுஷன். இப்ப அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை பார்த்தீர்கள், கர்த்தர் அவனை மிக அருமையாக புடமிட்டு அவனை ஊழியத்திற்கு கொண்டு வருகிறான். மோசையின் வாழ்க்கை சில விஷயத்தை நம்ம அப்படியே அவுட்லைனா சொல்லிட்டு போறேன், அதன் பிறகு வாசிக்க வேண்டிய காரியங்களை மட்டும் நம்ம வாசித்து நம்ம கடந்து செல்வோம். மோசையின் வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், மொத்தம் அவனுடைய ஆயுசு நாட்கள் 120 வருஷம். அந்த 120 வருஷத்தை சரியாக மூன்று பகுதிகளாய் பிரிக்க முடியும். 40, 40, 40 என்று 3 40களாக அவனுடைய ஆயுசு நாட்கள் பிரிக்கப்படுகிறது. முதல் 40 வருஷங்கள் அவன் எகிப்திலே அரண்மனையில் ராஜகுமாரதிக்கு வளர்ப்பு மகனாக, முதல் 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை அவனுக்கு நியமிக்கப்பட்டது. ஆடம்பர வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, சகலமும் பரிபூரணமான வாழ்க்கை, இது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தின் நிறைவு முதல் 40 வருஷம் அவனுக்கு இருந்துச்சு. 2வது 40 வருஷம் பார்த்தீர்கள் என்றால், அப்படியே நேர் எதிரான ஒரு வாழ்க்கை. மிகவும் வறுமையாய், கஷ்டமாய், வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் குளிரிலையும் நனைந்து காய்ந்து வருத்தப்பட்டதான அடுத்த 40 ஆண்டுகள். அந்த 40 ஆண்டுகள் அவன் முழுக்க 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 அவன் ஒரு மேய்ப்பனாக, ஆடுகளை மேய்க்கிறவனாக அவனுடைய வாழ்க்கை கடந்து போயிற்று. அந்த 40 வருஷமும் அவனுடைய வாழ்க்கை முதல் 40 வருஷத்துக்கு நேர் எதிரடையாக அடுத்த 40 வருஷம் அவனுடைய வாழ்க்கையில் போனது. அதற்கு பிறகு அந்த 40 ஆண்டுகள் கடந்த பிறகு 80வது வயதாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை தம்முடைய ஊழியத்திற்கு அழைக்கிறார். அப்படி அழைத்த பொழுது அவனுடைய அடுத்த 40 வருடம் தேவனோடு நடந்த வாழ்க்கை. முதல் 40 வருஷம் அரண்மனையில ராஜ வாழ்க்கையா இருந்தான், 2வது 40 வருஷம் ஆடுகளின் பின்னால் அலைந்து கொண்டிருந்தான். ஆனால் 3வது 40 வருஷம் பார்க்கும் பொழுது தேவனோடு சேர்ந்து நடந்தான். அல்லேலூயா! மகிமையான ஒரு 40 ஆண்டுகள். அந்த 40 ஆண்டுகளில் இன்பம் இருந்தது, துன்பம் இருந்தது, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் அவன் வாழ்க்கையிலே இருந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், காலங்கள் மாறும், எல்லாமே ஒரே மாதிரி வந்துட்டு இருக்காது, காலங்கள் மாறுகிறது. ஆனால் நம்முடைய முடிவு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையின் முடிவாக நமக்கு இருக்கணும். அவனுடைய முதல் 40 வருஷம் அரண்மனையில் போனாலும், 2வது 40 வருஷம் ஆடுகளின் பின்னாலே போனாலும், 3வது 40 வருஷம் தேவனின் பின்னாக போகிறதா இருந்துச்சு, அதுதான் மேன்மையானது. அல்லேலூயா! அப்போ தேவனின் பின்னால போயிட்டு அதுக்கு பின்னால் ஆடு பின்னால போயிடக்கூடாது, ஆடுக்கு பின்னால போயிட்டு கடைசியில தேவனின் பின்னால போன, அதான் முக்கியம். நம்முடைய முடிவு தேவனோடு கூட போகிறதாய் இருக்க வேண்டும். மோசையுடைய வாழ்க்கையில் அதுதான், கடைசி 40 வருஷம் கர்த்தருக்கு பின்பாக போகக்கூடியதாக இருந்தது. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த யாத்திராகமத்தின் 3வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து நான் படிக்க வேண்டாம், இந்த முதல் சரி படிப்போம், முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான்.
தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான்.
அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்டப்போ இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து
ஆலோட்டிகளின் நிமித்தம்
அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும்
ஏத்தியரும்
எமோரியரும்
பெருசியரும் இருக்கிற இடமாகிய
பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன்.
இப்ப பாருங்க, தேவன் தன்னுடைய நோக்கத்தை இந்த இடத்தில் பேசுகிறார். மோசேயை கர்த்தர் தெரிந்து கொள்வதற்கு அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணார். அவன் தேவ பர்வதமாயிருக்கிற ஓரேப் என்கிற இடத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வருகிறான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஒரு அக்னி ஜுவாலை ஒரு முட்செடியில் பற்றி எரிகிற ஒரு காட்சியை காண்பித்து அதன் நடுவில் இருந்து கர்த்தர் அவனை அழைக்கிறார். இப்படி அழைக்கும் பொழுது கர்த்தர் அவனை அழைத்த நோக்கத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். எதற்காக நான் உன்னை அழைக்கிறேன்? எகிப்து தேசத்திலே என்னுடைய ஜனங்கள் ஆளோட்டிகள் நிமித்தம் படுகிற உபத்திரவத்தையும் அவர்களுடைய கூக்குரலையும் நான் கேட்கவே கேட்டேன். அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களை அந்த தேசத்திலிருந்து விடுதலை செய்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு வருவதற்காக நான் இறங்கினேன் அப்படிங்கிறார். அப்ப மோசேயை கர்த்தர் அந்த இடத்தில் தனக்கென்று அழைத்து தன் திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்துவதற்கு ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு காரணம் இருந்தது. என்ன காரணம்? அவரே சொல்றாரு, என் ஜனத்தின் கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன், ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் படுகிற உபத்திரவத்தை நான் கண்டேன்கிறார். நல்ல கவனிங்க, ஏன் இன்றைக்கு கர்த்தர் நம்மை தம்முடைய காரியமாய் இருக்கும்படி அழைக்கிறார் என்று கேட்டீங்களானால், இந்த உலகத்திலே ஜனங்கள் படுகிற பாடுகளின் சத்தத்தை கர்த்தர் கேட்கவே கேட்கிறார். ஆளோட்டிகள், அதான் பிசாசு செய்கிற உபத்திரவங்கள், அவைகளினால் பிசாசுகளினால் ஜனங்கள் படுகிற உபத்திரவம், அந்த உபத்திரவத்தினால் அவர்கள் இடுகிற கூக்குரல், அந்த வேதனையின் குரல், அந்த கண்ணீர், அந்த வேதனையான சத்தத்தை கர்த்தர் கேட்டு சகிக்க கூடாமல் அந்த ஜனத்தை விடுதலை செய்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தம்முடைய காரியமாக நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப கவனமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஏன் இந்த உலகத்தில் அவருடைய திட்டத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால், அவர் ஒரு வேதனையோடு ஜனங்களின் வேதனையை சகிக்க கூடாமல் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம்னா ஜனங்களுடைய வேதனைகளை நம்ம வந்து புரிந்து கொள்றது கிடையாது. ஆனால் உண்மையிலே சொல்றேன், இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை காரியங்களையும் கர்த்தர் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அமெரிக்க தேசத்தில் ஓரல் ராபர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஊழியர் இருக்கிறார், இப்பவும் இருக்கிறார். அந்த ஓரல் ராபர்ட்ஸ் 1960களில் 60-70 அந்த காலத்திலே 50 ஊழியர் செஞ்சிருந்தார். இப்ப அவருக்கு கிட்டத்தட்ட 85 ஆகுது. அப்போ அந்த 60-70 கர்த்தர் அவர் பலத்த வல்லமையாய் பயன்படுத்தினார். அவர் மூலமாக என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வெடித்தது. பல லட்சங்கள் சுகமாக்கப்பட்டார்கள், விடுதலை செய்யப்பட்டார்கள். அற்புதங்களும் அடையாளங்களும் அவர் காலத்திலே உலகத்திலே சிறந்த அற்புத அடையாளங்கள் அவர் மூலமாய் நடந்துச்சு. அவரை கர்த்தர் ஊழியத்திற்கு அழைக்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு காரியத்தை தேவன் செய்தார். அவர் ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து ஒரு நிர்விசாரமாய் என்னமோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் கர்த்தர் இந்த ஓரல் ராபர்ட்ஸை தன்னுடைய ஊழியத்திற்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த பொழுது ஒரு நாள் இந்த ஓரல் ராபர்ட்ஸ் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று கர்த்தர் அவருடைய காதுகளை திறந்தார். திறந்தார்னா இந்த உலகத்தில் சாதாரணமாக நடக்கிற காரியங்கள் எல்லாத்துக்கும் மறைக்கப்பட்டு ஜனங்கள் கதறி 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 அழுகிற கூக்குரல் இடுகிறதான வேதனை தாங்காமல், வலி தாங்காமல், உபத்திரவம் தாங்காமல் கதறி கூக்குரல் இடுகிற சத்தம் அவருடைய ரெண்டு காதுகளிலும் கர்த்தர் கேட்கும்படி செய்தார். கொஞ்ச நேரம் கிடையாது, ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிடையாது, ஒரு நாள் முழுவதும் கேட்டுக்கொண்டிருந்தது. அவர் ஜெபத்தை விட்டு எழுந்துட்டார். அந்த சத்தம் அவர் காதை விட்டு நிற்கிற ரெண்டு காதுகளிலும் ஜனங்கள் கதறுகிறதான கூக்குரல் இட்டு வலி வேதனை தாங்க முடியாமல் கூக்குரல் இடுகிற சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. படுத்து தூங்க முடியல, படுத்தாலும் அந்த சத்தம் கேட்குது, நின்னாலும் சத்தம் கேட்குது, நடந்தாலும் சத்தம் கேட்குது, எப்போ பார்த்தாலும் அந்த சத்தம் பயங்கரமாக கேட்குது. உடனே கர்த்தர் ஆண்டவரே இதை நிறுத்தினார். கர்த்தர் மௌனமாக இருந்தார், நிறுத்தவே இல்லை. ஒரு நாள் தொடர்ந்தது, ரெண்டாவது நாள் தொடர்ந்தது. அவரால் தாங்க முடியல, ஒரு இடத்துல உட்கார முடியல, அந்த சத்தத்தை கேட்கவே முடியல. ஜனங்கள் அப்படியே கதறுகிறார்கள், அந்த சத்தம் கேட்குது. உடனே ரெண்டாவது நாள் ஆச்சு, அவர் படுத்து தூங்க முடியல, ரெண்டாவது நாளும் தூங்க முடியல, ரெண்டு நாட்கள் அவர் சுத்தமாக தூங்க முடியல, படுத்தாலும் சத்தம் கேட்குது, அந்த சத்தத்தோட எப்படி தூங்குறது முடியல. மூணாவது நாள் ஆச்சு, மூணாவது நாளும் அந்த சத்தம் வந்தது. இவர் கர்த்தரிடத்தில் கெஞ்சினார், ஆண்டவரே இந்த சத்தத்தை நிறுத்தும், இந்த சத்தத்தை நிறுத்தும், போதும் ஆண்டவரே, போதும், நிறுத்தும், நிறுத்தும். கர்த்தர் மூணு நாள் வரைக்கும் நிறுத்தவே இல்லை. மூன்று நாட்கள் அந்த வேதனையின் கூக்குரல் அவர் காதுகளில் வந்து கேட்டுட்டே இருந்துச்சான். அப்ப மூணாவது நாள் அவர் கதறினார், ஆண்டவரே இதை நீ நிறுத்தும், இல்லட்டனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும், எனக்கு எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, இதை நிறுத்தும், இந்த சத்தத்தினால சகிக்க முடியலன்னார். சொன்ன உடனே கர்த்தர் நிறுத்தினாராம், நிறுத்திட்டு சொன்னாராம், மூணே மூணு நாள் ஜனங்கள் இடுகிற கூக்குரலின் சத்தத்தை, என் சமூகத்திற்கு வருகிற சத்தத்தை மூணே மூணு நாள் உன் காதுகளிலே கேட்கும்படி செய்தேன். மூணு நாள்லயே உனக்கு சகிக்க முடியல, பைத்தியம் முடிச்சிடன்னு சொல்றேன், இந்த சத்தத்தை நான் காலகாலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த வேதனையின் குரலை, ஜனங்கள் படுகிற வேதனையின் சத்தம், இந்த கூக்குரல், வியாதியின் கொடூரம், உபத்திரவம், பிசாசினால் வருகிற உபத்திரவம், இப்படிப்பட்ட வேதனையினால் ஜனங்கள் இடுகிற கூக்குரலின் சத்தம் தினமும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீ மூணு நாள் கேட்கறதுக்கே சகிக்க முடியல என்ற அப்பொழுது எனக்கு எப்படி இருக்கும் யோசித்து பார். அந்த வேதனையின் கூக்குரலை அடக்கும்படியாக அவர்களுக்கு ஒரு பரிகாரத்தை நான் செய்ய விரும்புகிறேன். அந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை, அந்த ஜனங்களுக்கு அந்த வேதனையின் கூக்குரலிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ வர ஆயத்தமானு கர்த்தர் கேட்டார். உடனே அவர் அர்ப்பணித்தார். கர்த்தர் அவரை தன் கரத்தில் எடுத்தார். எடுத்து அநேக வியாதியஸ்தர்கள், கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி தேவன் அவரை பயன்படுத்தினார். ஏன் சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, அதேதான் இங்கே நடக்குது. மோசேயின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தை எட்டி கொண்டிருந்தது. அவங்களுடைய வேதனையின் குரல், புலம்பலின் குரல், ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் பட்ட பாடுகள், கஷ்டங்கள் எல்லாமே கர்த்தருடைய சமூகத்தை வந்து அசைத்தது. அவரால் அதை தாங்க முடியல, சகிக்க முடியல. அதனால தான் இறங்கினார். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவை ஏற்படுத்தும்படி, அந்த ஜனங்களின் கூக்குரலுக்கு ஒரு முடிவை கொண்டு வரும்படி தான் கர்த்தர் அன்றைக்கு மோசேயை தனக்காக தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஜனங்கள் நம்முடைய கண்களுக்கு மறைவில் எத்தனை ஜனங்கள் கூக்குரல் இட்டுக் கொள்ள இருக்கிறார்கள். வெளியில சிரிக்கிறவங்களாம் சந்தோஷமா இல்லை தெரியுமா? நம்மை சுற்றிலும் இருக்கிற வெளியில சிரிக்கிற ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷமா இல்லை. உள்ளுக்குள்ளே அவர்கள் வாழ்க்கையிலே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளுக்குள்ளே அவர்கள் வாழ்க்கையில் வேதனையோடு இருக்கிறார்கள். உள்ளுக்குள்ளே அவர்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். உள்ளுக்குள்ளே சொல்ல முடியாத உபத்திரவத்தில் ஜனங்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய பாரம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அவருடைய வேதனையை அவர் நம்மோடுதான் பகிர்ந்து கொள்வார். அவர் அதற்கு ஒரு விமோச்சனத்தை ஏற்படுத்துவதற்கு நம்மை தான் கர்த்தர் நம்பி இருக்கிறார். நாம் தான் ஜனங்களுக்கு அந்த வேதனையிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு கர்த்தருக்காக வர வேண்டிய ஆட்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம மூலமா தான் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். இப்போ அப்படிப்பட்ட கட்டத்திலே தான் தேவனாகிய கர்த்தர் இந்த மோசேயை அழைக்கிறார். இந்த மோசேயை கர்த்தர் அவனை ஊழியத்திற்கு அழைக்கும் பொழுது பார்த்தால் இவனுக்கு ஊழிய சம்பந்தமான எதுவுமே தெரியாது. பார்த்தீங்கன்னா முதல் 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, அரண்மனையில் இருக்கிற ராஜபோக விஷயங்கள் தான் அவனுக்கு தெரியும். அடுத்த 40 வருஷம் ஆடுமை தான், ஆடுகளை குறித்த நல்ல விஷயம் அவனுக்கு தெரியும். இப்ப 2 40 வருஷங்களும் வித்தியாசமாய் கடந்து போயிருக்கிறது. இப்ப 3வது 40 வருஷம் வித்தியாசமான ஒரு 40 வருஷம் கர்த்தர் அவனுக்கு முன்னால வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில தான் கர்த்தர் அவனை அழைக்கிறார். 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே
தேவனை நோக்கி
பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன்.
நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்
நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார்.
நல்லா பாருங்க, தேவனாகிய கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே படுகிற உபத்திரவத்தை கண்டு அவருடைய விடுதலை செய்வதற்கு நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், வா உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன். சொன்ன உடனே மோசே சொல்லுகிறான், பார்வோனுக்கு முன்பாய் நின்று நான் பேசி அந்த ஜனத்தை அழைத்து வருவதற்கு நான் எம்மாத்திரம். நான் எந்த மூலைக்கு ஆண்டவரே இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை நீ தருகிறதற்கு அதை நிறைவேற்றுவதற்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு கேட்கிறான். அப்ப இந்த இடத்தில் அவனுடைய அபாத்திர நிலைமையை அவன் வெளிப்படுத்துகிறான். நான் எம்மாத்திரம், என்னால் என்ன செய்ய முடியும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா முதல் 40 வருஷத்துல ஆகிலும் அவனுக்கு ஒரு பெரிய தைரியம் இருந்திருக்கும் அரண்மனையில் இருந்தான். அடுத்த 40 வருஷத்துல எல்லாமே டவுன் ஆயிடுச்சு அவனுக்கு. அடுத்த 40 வருஷத்துல அவனுக்கு ஆடுகளின் பின்னால போய் எல்லாமே அவனுக்கு மிகவும் தளர்ந்து போன நிலைமையில போயிட்டான். வயசும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, சரீரமும் தளர்ந்து போயிட்டான். அடுத்தது பார்க்கும்போது மனதில் அதை விட தளர்ந்து போயிட்டான். இப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் அவனை கூப்பிடும் பொழுது அவன் சொல்றான், நான் எம்மாத்திரம், எந்த மூலைக்கு ஆண்டவரே நான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ அவர்களை அழைத்து கொண்டு வருவாய், அதற்காக நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். நீங்கள் வந்து மலையில் ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அதுவே அடையாளம். அப்போ நீ எந்த மூலைக்கு, நான் எந்த மூலைக்கு ஆண்டவரே, நான் எந்த எப்படி செய்ய முடியும், எனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கிறது என்று நீ சொல்லலாம். தகுதி என்பது உன்னால் வருகிறது அல்ல, அது என்னால் வருகிறது என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நான் உனக்கு தகுதி தரேன். அந்த தகுதி என்ன? நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். அப்ப இந்த உலகத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கென்று ஒரு பெரிய தகுதி தேவை கிடையாது. தேவன் உங்களை அனுப்பினார் என்கிற ஒரே ஒரு ரெகக்னிஷன் இருந்தா போதும். ஆமென். அவர் நம்மை அனுப்புகிறார், அந்த ஒரு ரெகக்னிஷன் இருந்தா போதும். நமக்கு வேறு எந்த தகுதியும் நமக்கு தேவையில்லை. அப்போ கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் அவருடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்லி உபத்திரவப்படுகிற ஜனங்களின் உபத்திரவத்திலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதுதான் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற பிரதான நோக்கம். புரியுதுங்களா? நிச்சயமா சொல்றேன், உங்கள் பக்கத்தில் ஒருவர் உபத்திரவப்படுகிறார் என்றால் அந்த நபரை குறித்து கர்த்தர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அந்த நபரை மீட்டெடுக்கிறதற்கு கர்த்தர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அந்த நபருக்கு நீங்கள் கண்டிப்பாக கிறிஸ்துவை அறிவித்தே ஆக வேண்டும். நன்மை செய்ய அறிந்திருக்கும் பொழுது அதை செய்யாமல் போனால் அது அவர்களுக்கு பாவமாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நான் சொல்றேன், கண்டிப்பாய் நீங்கள் சொல்ல வேண்டும். ஒரு நபர் பாவத்தில் கட்டப்பட்டிருந்தால், ஒரு நபர் உபத்திரவத்தோடு இருந்தால், கண்டிப்பாக சொல்லுகிறேன், அந்த நபருக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லாமல் இருக்கவே கூடாது, சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உபத்திரவத்திற்கு கர்த்தரை தவிர வேறு வழியே கிடையாது. அவர் உபத்திரவத்தில் விடுதலை அடைவதற்கு கர்த்தரை தவிர வேறு வழியே கிடையாது. அந்த ஆண்டவரை நீங்கள் அவர்களுக்கு கண்டிப்பாய் அறிவித்தே ஆக வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு வேற விமோச்சனம் இல்லை. அப்போ தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன், அழைப்பு என்பது என்ன? அழைப்பு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையிலே எல்லாருக்குமே சுவிசேஷத்தை சொல்வதற்கான அழைப்பு என்பது இருக்கிறது. புரியுதுங்களா? முழு நேரமாக எல்லா வேலையை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்காக வர வேண்டும் என்பதற்கு பிரத்யேகமாக கர்த்தர் சிலரை அழைப்பார். ஒன்றிய ஒருவன் ஆரோனைப் போல அடைக்கப்பட்டாலுடைய இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுவதில்லை என்றார். அது வந்து முழு நேரமாய் வரணும்னா தேவனாகிய கர்த்தர் அதுக்குன்னு பிரத்யேகமாய் நம்மோடு பேசணும், திட்டமாய் அதை சொல்லணும், அப்பதான் நம்ம ஸ்டெப் பண்ணணும், ஸ்டெப் இன் பண்ணணும். ஆனால் அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும், அழைக்கப்பட்ட யாவருக்கும் மற்றவர்களை அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பு இருக்கிறது. ஆமென். கர்த்தரால் அழைக்கப்பட்ட யாவருக்கும், ரட்சிக்கப்படும்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் மற்றவர்களை ரட்சிப்புக்குள் அழைக்கிறதற்கான அழைப்பு கண்டிப்பா இருக்குது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோங்கிற பவுல். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கண்டிப்பாய் மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கணும், அறிவித்தே ஆக வேண்டும். ஏன்னா அந்த ஜனங்களின் புலம்பலுக்கு கர்த்தர் ஒரு முடிவை உங்கள் மூலமாகத்தான் ஏற்படுத்த விரும்புகிறார். நீங்க சொல்லலைன்னா இன்னொரு நபர் சொல்ல முடியாது, நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா அந்த நபர் உங்களுக்கு, அந்த உபத்திரவப்படுற மனுஷன் உங்களுக்கு காட்டுறாருன்னு எதுக்கு? அந்த நபருக்கு உங்கள் மூலமாய் ஒரு விடுதலை கொடுக்கணும். உங்க கண்ணில் கர்த்தர் உங்களை காட்டி கொடுக்கிறார். கண்டிப்பாக அந்த நபருக்கு நீங்கள் தான் சொல்ல வேண்டும், நீங்கள் தான் சொல்லணும், வேற யாரும் சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ரட்சிப்பை சொல்ல முடியும், மற்றவங்க சொல்ல முடியாது. அதனாலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடிப்படை அழைப்பை வைத்திருக்கிறார். இதில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். கண்டிப்பாய் நீங்க சொல்ற எந்த நிலைமையிலும் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுகிறதிலே பலவந்தமாயிருங்கள். நீங்க அதுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு முடியல, நீங்க என்ன சொல்றதுன்னா, நம்ம சர்ச்சில் டிராக்ட் அடித்து வைத்திருக்கிறோம், கையில வைத்துக் கொள்ளுங்கள். புரியுதா? கையில வைத்துக் கொள்ளுங்கள். அதை வைத்துக் கொண்டு ஒரு நபருக்கு சரியா சொல்ல முடியல, ஒரு வார்த்தையை அட்லீஸ்ட் கொடுங்க. அதை கொடுக்கும் பொழுதாகிலும் நிச்சயமா சொல்றேன், அவர்கள் வாழ்க்கையிலே கொஞ்சம் சிந்திக்கிறதற்கு ஒரு வழி உண்டாகும். அதை கொடுத்துட்டா அது ரெண்டு வார்த்தை, கர்த்தரை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை சொன்னால் நிச்சயம் சொல்றேன், அந்த நபருடைய ஆத்மா மீட்கப்படும். நம்ம நினைக்கிறோம், சாதாரணமா நினைக்கிறோம், ஆனால் நம்ம சாதாரணமா சந்திக்கிற, தற்செயலாய் சந்திக்கிற நபர்கள் மூலமாக கர்த்தர் எத்தனையோ காரியங்களை நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு தற்செயலா எந்த நேரத்தில் சொல்றது, பஸ்ல சந்திக்கலாம், தற்செயல சந்திக்கலாம், ஆனால் கர்த்தர் அந்த நபர்களை தெரிந்து கொள்வார். நான் ஒரு முறை ஆழ்வார்பேட்டிலிருந்து நான் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ என்னுடைய கம்பெனி விஷயமாக ஒரு நாள் நான் அங்கிருந்து நான் இங்கே கூடம்பாக்கத்துக்கு வந்து கொண்டிருந்தேன். அப்போ அந்த ஆட்டோவில் வந்து கொண்டிருந்தேன். அப்போ ஒரு அந்த ஆட்டோ ஓட்டி கொடுத்த டிரைவர், அப்போ அவர் அந்த ஆட்டோவில் ஃபுல்லாக ஒரே இந்து படமாக மாட்டியிருந்தார். இப்போ வண்டி ஓட்டிட்டு வரும்பொழுதே தற்செயலாக அவரோட பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன். பேச்சு கொடுக்கும்போது பார்த்தாக்க அவர் நல்ல வைராக்கி இந்துவாக இருந்தார். எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டால், இங்கே சோடமேடு பக்கத்தில் டெஸ்ட் புறத்தில் இருக்கிறேனார். வந்து சேர்றதுக்குள்ளாக அவருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லிட்டு அவருடைய அட்ரஸை மட்டும் கேட்டு வாங்கி கொண்டேன். ஜஸ்ட் அட்ரஸை மட்டும் வாங்கிட்டேன். அட்ரஸை வாங்கி கொண்டு அதோட நிறுத்தலை, நிறுத்தாமல் அதுக்கு பிறகு ரெண்டு நாட்கள் கழித்து அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தேன். அவங்க உண்மையிலேயே சொல்ல வீட்டுக்கு போய் பார்த்தால் ஒரு செவர் முழுவதும் அப்படியே படம் போட்டுருந்துச்சு. பெரிய பெரிய எக்கச்சக்கமான படம், செவரே தெரியல. அத்தனை எக்கச்சக்கமான ஒரு ஒரு இவ்வளவு பெரிய செவத்தில் ஒரு 15-20 படம் மாட்டி இருந்தது. ஃபுல்லா படம் படம் மாட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு ஒரு இந்து கோயில் மாதிரி இருந்துச்சு அவங்க வீடு. அவ்வளவு ஒரு இதாக இருந்தது இங்க டெஸ்ட் புறத்தெல்லாம். அப்போ அவங்களை போய் அந்த வீட்டுக்கு போய் பார்த்து பேசும்போது, அந்த வீட்டில் எக்கச்சக்கமான பிரச்சனை, என்னுடைய மனைவிக்கு பிரச்சனை, அவருக்கு பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. அவர் ஒரு பயங்கர குடிகார மனுஷன், ஆட்டை ஓட்டி சம்பாதிக்கிறது எல்லாம் குடிக்கிறார். வீட்டில் பயங்கர குழப்பம், பிரச்சனை, போராட்டமாக இருந்தது. திரும்பவும் திரும்பவும் போய் சந்தித்தேன். சில நாட்கள் அவருடைய மனைவி சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு அவரும் வர ஆரம்பித்தாரு. அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. கர்த்தரை இன்றைக்கும் அவர்கள் அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு சொல்லுது கேட்டீங்கன்னா, சும்மா ஜஸ்ட் நம்ம ஒரு டிராவல் பண்ணுற நேரத்தில் ஒரு சின்ன ஒரு வார்த்தை, ஒரு சின்ன ஒரு அட்ரஸ் அப்படி வாங்கி அவங்கள சந்திக்கும் பொழுது சொல்கிறேன், அந்த நபர்கள் கண்டிப்பாக மீட்கப்படுவார்கள். ஏன்னா இந்த உலகத்தில் பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் வழியை தேடுறாங்க, அவங்களுக்கு வழி தெரியல. நம்ம மட்டும்தான் அவங்களுக்கு சரியான பாதையை காட்ட முடியும். அதுக்கு தான் சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எந்த நபரை குறித்தும் சாதாரணம் எடுத்துக் கொள்ளாதீங்க. அந்த நபருக்குள் இயேசு இல்லைன்னா நீங்கள் அந்த நபருக்கு இயேசுவை சொல்ல வேண்டும். ஆமேன். அந்த நபருக்குள் இயேசு கிறிஸ்து இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும், சொல்லாமல் விடாதீங்க. கண்டிப்பாக அந்த நபரை குறித்து கர்த்தர் உங்களிடத்தில் கேட்பார். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு என்று 2 தீமோத்தேயு 4:2 சொல்லுகிறது. அப்ப இந்த மோசேயை கர்த்தர் இப்ப இந்த இடத்துல அழைக்கிறார். ஆனா அவன் சொல்றான், நான் எம்மாத்திரம். ஆனா கர்த்தர் சொல்றார், எம்மாத்திரம் அல்ல, நான் உன்னை அனுப்புகிறேன், இது போதும் உனக்கு, நீ போய் செய்யலாம். இரண்டாவது காரியம் பாருங்க, இந்த மோசேயினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அடுத்தது சொல்லுகிறார், 4:1 வாசிங்க.
அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று.
போதும். முதலாவது பார்க்கும் பொழுது தன்னுடைய குறைவை மோசே சொன்னான், நான் எம்மாத்திரம். இரண்டாவது காரியத்தில் பார்க்கும்பொழுது, இந்த 4 வரும்பொழுது, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். ரெண்டாவது, இப்ப ஜனங்களை குறை சொல்றான். நான் பேசினாலும் இந்த ஜனங்க எங்கிருந்து திரும்ப போறாங்க, அதான் சொல்றது. நான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, நான் பேசினாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, நான் எனக்கு நீங்க தரிசனம் ஆகலைன்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறான். நல்ல கவனிங்க, ஜனங்கள் திருந்த மாட்டார்கள் என்று தீர்ப்பு கூறுவதுக்கு நம்ம யார் இல்லையா? திருந்த மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமேன். இந்த ஜனங்கள் நான் சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு தீர்மானம் பண்ணக்கூடாது. என்னைக்குமே சொல்றேன், அது ஒரு நெகட்டிவான தாட். அந்த நெகட்டிவான தாட் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியாது. ஏன்னா சில இடத்துல பார்க்கும்போது, சில போதகர்கள் இடத்துல நான் பேசுவேன், பேசிட்டு இருக்கும்பொழுது கேட்பேன், எங்க சபை வளரல அப்படின்னு வாங்க. 20 ஆச்சு, 25 ஊழியம் செய்யறேன், இன்னும் 30 தான் இருக்கிறாங்க, 50 தான் இருக்கிறாங்கன்னு வாங்க. அப்ப நாங்க இத்தனை வருஷம் முடிவு செஞ்சு இவ்வளவுதான் ரட்சிக்கப்பட்டாங்களே, என்ன விஷயம்? அப்ப அவங்க சொல்லுவாங்க, இந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்க இருக்கிறாங்களே, முரட்டாட்டமான ஜனங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, கேட்கவே மாட்டாங்க, இருதய கடினமுள்ள ஜனங்க அப்படின்னு அந்த ஜனங்க மேல எக்கச்சக்கமான பழி அடக்கிட்டே போவாங்க. நான் அவங்களுக்கு சொல்லுவேன், எந்த நபராக இருந்தாலும் கர்த்தரால் அவர்களை தெரிந்து கொள்ள முடியும். ஏன் அவங்களுக்கு அத்தனை வருஷமாயும் வளர்ச்சி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள் வந்த தப்பான எண்ணம் தான். இந்த ஜனங்கள் முரட்டாட்டமான ஜனங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, இருதய கடினம் உள்ள ஜனங்க, இவங்க ரட்சிக்கப்படவே மாட்டாங்க. கர்த்தர் பார்க்கிறார், உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுதன் ஆயிடும். அப்போ அவருடைய விசுவாசம் என்ன? இந்த ஜனங்க திருந்த மாட்டாங்க. அப்ப திருந்த மாட்டாங்க, நம்மளே தீர்மானம் பண்ணிட்டு அவங்களை எப்படி திருத்த முடியும் இல்லையா? அப்ப நல்லா கவனிக்கணும், ஒரு மனுஷனை திருத்துகிற காரியம் நம்முடையது கிடையாது, சொல்றதுதான் நம்ம வேலை, அவங்களை திருத்துறது கர்த்தருடைய வேலை. ஆமேன். சொல்றதுதான் நம்ம வேலை, அவங்களை திருத்துறது, அவங்க வாழ்க்கையை மாத்துறது கர்த்தருடைய வேலை, அவர் தான் மாத்தணும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:14 பார்க்கும் பொழுது, பவுல் சொல்லி இவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தருளினார். அவ பார்க்கும் பொழுது பவுல் பிரசங்கம் பண்றார், ஆனால் கர்த்தர் தான் இருதயத்தை திறந்து அந்த லீதியாளுக்கு தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதனால சொல்ல வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை, ரட்சிக்கிறது கர்த்தருடைய வேலை. ஆமேன். அதனால எந்த மனுஷரை குறித்தும் இவங்க திருந்த மாட்டாங்கன்னு முடிவு மட்டும் பண்ணிடாதீங்க. அந்த திருந்த மாட்டாங்கன்னு நம்ம முடிவு பண்ணிட்டா அவங்களுடைய ரட்சிப்புக்கு நம்மளே தடையாயிரும். இன்னைக்கு ஒருவேளை மோசமா இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாய் கர்த்தரால் அவங்களை மாற்றி அமைக்க முடியும். எந்த நபராக இருந்தாலும் அந்த நபரை மாற்றி அமைக்க கர்த்தரால் முடியும். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். அப்ப மோசே சொல்றான், அவர்கள் என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். இல்லை, அது தவறு. தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்தது உண்மையானால் நிச்சய சொல்றேன், எந்த மனுஷருடைய இருதயத்தையும் கர்த்தரால் திறக்க முடியும். இன்றைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அந்த இருதயத்தை கர்த்தர் கண்டிப்பாக திறப்பார். அதனால நீங்க எந்த நபர்கிட்ட பேசும் பொழுதும் நம்பிக்கை இழந்து போகாதீங்க, அவிசுவாசப்படாதீங்க, கர்த்தரால் முடியாத சாதனம் நினைக்காதீங்க. அந்த மனுஷனுடைய இருதய கடினத்தை தேவனுடைய வல்லமையை பார்க்கிலும் பெருசா பேசிடாதீங்க. புரியுதா? தேவனுடைய வல்லமை மனுஷனுடைய இருதய கடினத்தை பார்க்கிலும் பெரியது. ஆமென். தேவனுடைய வல்லமை எல்லா மனுஷனுடைய இருதய கடினத்தை விட பெரியது. அப்ப எந்த இருதயத்தையும் கர்த்தரால் திறந்துவிட முடியும். அந்த இடத்துல தான் மோசே சொல்றான், முடியாது என்றான். அடுத்தது வருவோம், 4:10 வாசிக்கலாம்.
அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார்.
போதும். அடுத்தது பார்க்கும் பொழுது மோசே தனக்குள் இருக்கிறதான ஒரு குறைவு இந்த இடத்துல பேசுறான். நீ போய் பார்வன்கிட்ட பேசுன்ற இப்ப சொல்றான். 3வது சாக்குப்போக்கு சொல்றான், நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனா உள்ள மனுஷன், ஆகினாலே நான் பேச முடியாது அப்படிங்கிறான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஊமையனையும் பேசுகிறவனையும் எல்லாரையும் நான் தான் உண்டாக்கினேன், நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன். நல்லா பாருங்க. அடுத்தது ஊழியத்திற்குரிய காரியத்தில் சிலர் நினைக்கிறோம், நல்ல வாக்கு திறமை, நல்ல பேச்சு திறமை, சாதுரியமாய் ஞானமாய் பேசினால்தான் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. எனக்கு அந்த சாதுரியம் இல்லை, எனக்கு அந்த ஞானமாய் பேசக்கூடிய அறிவு திறமை எனக்கு இல்லை அப்படி நினைக்கிறாங்க. கவனிங்க, திறமையினால ஊழியம் செய்ய முடியாது. புரியுதுங்களா? திறமையை வச்சு ஊழியம் செய்யல. தேவனுக்கு திறமையுள்ள ஆட்கள் தேவையில்லை, தேவனுக்கு அர்ப்பணித்து வரக்கூடிய ஆட்கள் மட்டும் அவருக்கு தேவை. ஆமேன். சொல்லாம், எனக்கு திறமை இல்லைங்கிறான், எனக்கு அவ்வளவு நல்ல திறமையா பேச முடியாது, வாக்கு வல்லவன் அல்ல, நான் நல்ல அருமையாக பேசக்கூடிய திறமை தாழ்ந்து எனக்கு இல்லைன்றான். நல்ல கவனிங்க, உங்கள் திறமையை பார்த்து தேவன் உங்களை பயன்படுத்துறதில்லை. நீங்கள் அவருக்கு இருக்கிறேன் என்று சொன்னால் போதும், கர்த்தரால் உங்களை பயன்படுத்த முடியும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா சிலருடைய பிரசங்க, நான் ஒரு முறை டிவியில் ஒரு பெங்களூர்ல இருந்து ஒரு பாஸ்டர் ஒருத்தர் புரோகிராம் கொடுப்பார். அவர் பேர் ஆர்த்தர் பாலா என்ன நினைக்கிறேன். அவருடைய நிகழ்ச்சி நான் பார்த்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தை உச்சரிப்பு கூட சரியா இருக்காது, தான் ஒரு மாதிரி பேசுவார். தமிழில் பேசுவார், ஆனால் பெங்களூர் தமிழ் அது மாதிரி இருக்கும், கலந்துருக்கும், வார்த்தையும் சரியா இருக்காது, உச்சரிப்பு சரியா இருக்காது. ரெண்டாவது அவருடைய பிரசங்கமும் கூட அதில் ஒரு விஷயம் பெருசாக ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த அவருடைய சபையை காட்டுவாங்க, பார்த்தால் ஜனங்கள் அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க. பெரிய சபை, பெரிய வளர்ச்சி, பெரிய ஆசீர்வாதம். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், பிரசங்கத்தில் பெரிய சாதுரியவான் கிடையாது. அவருடைய பிரசங்கத்தை கேட்டால் நமக்கு அது ஒண்ணுமே ஒரு பெரியதாவே தெரியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் மேல் வைத்திருக்கிற அது கிருபை ஆத்துமாக்களை ரட்சித்து கொண்டு வருகிறது. ஆமேன். அதனால் நல்லா சொல்ற கேளுங்க, உங்களுக்கு திறமை இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு திறமை இல்லை சொல்லி யாருமே பின்வாங்காதீங்க. உங்களுக்கு திறமை தேவையில்லை, நீங்கள் தான் கர்த்தருக்கு தேவை. ஆமேன். திறமை உள்ளதனால்தான் கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இடிவானவைகளும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப நமக்கு திறமை தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை பேச வைக்கிறார். புரியுதுங்களா? சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை சொன்னால் போதும் கர்த்தர் கண்டிப்பாக அந்த நபரை ரட்சிப்பார். அழகா பேசணும் அவசியம் கிடையாது, ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த ஆத்துமாவை தொடக்கூடிய ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அதை கர்த்தர் பேச வைப்பார், அந்த ஆத்துமாவை கர்த்தர் ரட்சிப்பார். அதனால கர்த்தர் சொல்றார், நான் உன் வாயோடு கூட இருந்து பேசுவேன், நீ பேச வேண்டியதை நான் உன் வாயோடு கூட இருந்து பேசுவேன் அப்படிங்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் சொல்றேன், உங்கள் திறமையை நீங்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை அனுப்பினால் போதும், யார்கிட்ட என்ன பேசணுமோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களை வைத்து கண்டிப்பாக பேசுவார். யார்கிட்ட என்ன சொல்றோம் அது அவருக்கு தெரியும். உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தால் போதும், அவர் உங்களுக்கு இருந்த ஜனங்களோடு பேசுவார். இவ்வளவு இருந்தும் கடைசியில மோசை என்ன செய்யறா பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் படிப்போம்.
அதற்கு அவன்
ஆண்டவரே,
நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன்.
போதும். இவ்வளவு சொன்ன பிறகு மோசே சொல்றா, ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும்னு சொல்லி முடிக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் தேவன் அவனோடு போராடியும் கடைசியில் அவன் தன்னுடைய முடிவில் உறுதியா இருக்கிறான். இவ்வளவு தூரம் கர்த்தர் வாக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அப்பவும் சொல்றான் நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும். கர்த்தர் அதுக்கு ஒத்து வரல, கிடையாது. கர்த்தருடைய கோபம் அவன் மேல் வந்துச்சு. கர்த்தர் அவன் மேல் கோபம் கொண்டார். உன்னைத்தான் நான் அனுப்பணும்னு இருக்கிறேன், மற்றவன் அனுப்புன்னு சொல்லி எனக்கு நீ சொல்றதுக்கு நீ யாருன்றார் அங்க இல்லையா? கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது நீங்கள் தான் உங்களுக்கு நியமித்த வேலையை செய்யணும். யாருக்கிட்டையாவது கொடுத்து அந்த வேலையை செய்யும்னு சொன்னீங்கன்னா கர்த்தருடைய கோபம் உங்க மேல வரும். ஆமேன். புரியுதா? உங்களுக்கு நியமித்த வேலையை நீங்க தான் செய்யணும். அதை இன்னொருத்தருக்கிட்ட யாரையாவது அனுப்புன்னு சொல்றதுக்கு நம்ம ஆள் கிடையாது. அதனால சொல்ற சின்ன வேலையோ பெரிய வேலையோ உங்கள் உள்ளத்திலே தேவன் வைத்திருக்கிற பாரத்தை, உங்களோடு கர்த்தர் பேசுகிற காரியத்தை நீங்கள் தான் செய்ய வேண்டும். அப்போ மோசே கிட்ட கர்த்தர் இத்தனை காரியங்களை பேசினார். இப்போ நீங்க கேட்கலாம், எனக்கு என்னத்தை பேசினார், நான் என்ன செய்யணும்? சிம்பிள். நீங்க என்ன செய்யணுன்றது சிம்பிள். உங்கள் உள்ளத்தில் ஏதாவது ஒரு காரியம் கர்த்தருக்கு என்று செய்ய வேண்டும் என்று உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு வாஞ்சை கர்த்தர் வச்சிருப்பார். ஏதாகில ஒரு காரியம், கஷ்டப்படுகிற ஒரு ஜப நடக்கிறதுக்கு கர்த்தரை பத்தி சொல்றதோ, அல்லது வியாதியஸ்தர்களுக்காக இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து ஜபிக்கிறதோ, ஏதாவது ஒன்று உங்கள் உள்ளத்திலே ஏதாகில ஒன்றை கர்த்தர் பேசியிருப்பார். உங்களுக்கு கர்த்தர் சொல்றது அது சின்ன விஷயமா இருக்கலாம், அதை சின்சியரா செய்யும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவங்க பயங்கர ஒரு இந்து, கடுமையான ஒரு இந்து வந்தாங்க. இந்துவாயிருந்து அவங்க ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்தபோது பயங்கர பிசாசு அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அப்ப அந்த பிசாசை துரத்தி அவங்கள அந்த இந்து கோயில ஆடிட்டு இருந்தவங்க, அப்படி இருந்த பெண் அவங்க. அப்ப கர்த்தர் அவங்களை அந்த பிசாசுகள் எல்லாத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தான். பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்துச்சு. ஒரு ஏழ்மையான சகோதரி, அவங்களை இவங்களுக்கெல்லாம் கூட தெரியும், உமா சிஸ்டர் அவருக்கா உங்களுக்கு தெரியும் உமா. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அந்த சகோதரி கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டாங்க. அவருடைய கணவர் விட்டு அவங்க பிரிஞ்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மிக வறுமையான சூழ்நிலை, மூன்று பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருந்தாங்க. ஆனா வந்த பிறகு பயங்கர சின்சியரா ஜெபிப்பாங்க. வந்து ஜெபத்தில் அப்படி உட்கார்ந்தாங்கன்னு அப்படியே மணிக்கணக்கில் உட்கார்ந்து ஜெபிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, பிரதர் கர்த்தர் எங்கூட பேசுறாரு. பாத்தீங்கன்னா ரொம்ப பாவமா இருக்கு, அப்படியே ஒல்லியா இருப்பாங்க, பரிதாபமா இருப்பாங்க, காட்சி கொடுப்பாங்க. ஆனா அப்படி ஜெபத்தில் உட்கார்ந்தாங்கன்னா கர்த்தர் அவங்களோட ஒவ்வொரு காரியத்தை குறித்து பேசுவார். அவங்க சொல்லுவாங்க, அப்படி ஜபத்தில் உட்கார்ந்த பக்கத்தில் என்னதான் சத்தம் நடந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. பக்கத்தில் 1000 பேர் பேசினாலும் சரி, ஜபத்தில் ஒரு சின்ன அசைவு கூட அவங்களுக்கு வராது, அப்படியே கர்த்தரோடு இருப்பாங்க. அப்படி ஒரு ஜபிக்கிற ஒரு சகோதரி நான் பார்த்துருக்கேன். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஒரு நோட் ஒன்று வச்சுட்டே இருப்பாங்க. அந்த நோட்டில் அடிக்கடி அப்படி அவங்க தெலுங்காரங்க, ஆந்திராலேருந்து வந்தவங்க என்னமோ எழுதுவாங்க. அப்போ ஜெயலலிதா முடிச்சுட்டு வந்து அப்போ என் மூலமாக அவங்க வந்து பிசாசுலேருந்து விடுதலை ஆகி வந்தனால எங்கிட்ட அடிக்கடி வந்து ஒவ்வொரு காரியத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ திடீர்னு வந்துட்டு எங்கிட்ட காட்டுவாங்க, பிரதர் கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் இதெல்லாம் சொன்னார் பிரதர்னு காட்டுவாங்க. சொல்லிட்டு ஒரு பேரெல்லாம் படிப்பாங்க. பேரை படிச்சுட்டு ஏதாவது ஒரு பேர், ஒரு இங்கிலீஷ் பேராக இருக்கும் சொல்லிட்டு தெலுங்கு எழுதி வச்சிருப்பாங்க. படிச்சு சொல்லுவாங்க, இந்த ஆஸ்திரேலியாவில் இவர் இருக்கிறாரு, இவங்களுக்கு வந்து கேன்சர் வியாதி இருக்குது, இவங்களுக்கு ஜெபிக்க சொல்லி அப்பா சொன்னார் அப்படின்வாங்க. இன்னொரு பேர் சொல்லுவாங்க, பேர் சொல்லிட்டு இவங்க அமெரிக்கால இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு சரீரத்தில் இந்த வியாதி இருக்குது. கர்த்தர் வந்து எங்கிட்ட ஜெபிக்க சொன்னார். அவங்க ஜெபிச்சிருக்கும் போது உலகத்தில் எந்த தேசத்திலே யார் உபத்திரவப்படுறாங்களோ அவங்க ஒரு வேலை ஜெபிச்சிருப்பாங்க, இருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த வேதனையின் குரல் பரலோகத்துக்கு போய் கர்த்தர் அது இவங்களுக்கு சொல்லி, அவங்க பேரை சொல்லி, அவங்களுடைய பிரச்சனையை சொல்லி இங்கிருந்து ஜெபிக்க வைக்கிறார். பேரை சொல்லுவாங்க, அவங்களுடைய காரியத்தை சொல்லுவாங்க, இதுதான் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, சொல்லி ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. அப்படியே ஜெபிப்பாங்க, உட்காந்து கர்த்தர் அவங்களோட நிறைய பேசுவார். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் எனக்கு புரியலன்னா இப்படி காரியம் இருக்குமான்னு. ஒரு நாள் என் வாழ்க்கையில் நான் கண்டேன், ஒரு நாள் நான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் இருந்தேன், பெரிய ஒரு வேதனையில் இருந்தேன், நிம்மதியெல்லாம் பயங்கர ஒரு வேதனை நான் அப்போ ஒரு கட்டத்தில் சந்தித்திருந்தேன். அப்போ ஒரு நாள் நான் ஜபத்தை நடத்துகிறேன், கூட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் ஜபத்தை நடத்துகிறேன், எனக்குள்ளே நிம்மதி பைய வேதனையில் இருந்தேன். அப்புறம் அந்த ஜபத்தை முடிச்சுட்டு எழுந்திருக்கிறேன், என் வேதனை ஆட்டி யார்ட்டையுமே சொல்ல முடியல, அந்த வேதனையோட ஜபத்தை முடிச்சுட்டு எழுந்திருக்கிறேன். நேரம் அந்த சகோதரி என்னை பார்த்து ஓடி எழுந்து வந்தாங்க. வந்துட்டு கர்த்தர் உங்ககிட்ட சொல்ல சொல்றார், மகனே நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ எதை குறித்தும் கவலைப்படாதேன்னு அப்பா உங்ககிட்ட சொல்ல சொன்னார் பிரதர்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பதான் நான் அரண்டு போனேன். என்னுடைய அன்னைக்கு நான் இருந்த டார்ச்சர் வேதனை ரொம்ப அதிகம், யார்கிட்டயும் சொல்ல முடியல, அது நான் அப்படியே மனசுக்குள்ள வச்சு போராடி இருந்தேன். டைரக்டா வந்து கர்த்தர் இப்படி உங்ககிட்ட சொல்ல சொல்றான்னு குறிப்பா சொல்லிட்டு போனாங்க. அப்பதான் புரிஞ்சது கர்த்தர் உங்களோட எவ்வளவு தெளிவாய் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பேசுறாருன்னு. அப்போ அவங்க வாழ்க்கையில் இதுக்கு காரணம்னு கேட்டீங்கன்னா, சாதாரண அவங்க வந்து படிப்பறிவு கிடையாது, திறமை கிடையாது, வேற எதுவுமே கிடையாது, பெரிய திறமை கிடையாது, படிப்பறிவு கிடையாது, பரிதாபமா ஒல்லியா பரிதாபமா இருப்பாங்க, ஏழ்மையான ஒரு சகோதரி. ஆனால் தேவன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை, உட்கார்ந்து ஜெபிக்க சொன்னார். அவங்க ஜெபிக்கும் பொழுது முழு உலகத்திற்கும் அவர்களை ஒரு ஆசீர்வாதமாக கத்தரவளை வச்சிருந்தார். அப்ப நான் சொல்றேன் கேளுங்க, நீங்க ஒரு சாதாரண ஒரு நபரா இருக்கலாம், உங்களுக்கு பெரிய பிரசங்க திறமை இல்லாம இருக்கலாம், பெரிய தாளந்த இல்லாம இருக்கலாம், வேத அறிவு இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு இது எதுவுமே கிடையாது, நான் சொல்றேன் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஆனால் உட்கார்ந்து ஜெபிக்க மட்டும் செய்வாங்க, அவர்களை கர்த்தர் உலகத்தின் பல பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு இங்கிருந்து கர்த்தர் அவங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கார். இதுதான் கர்த்தரால் முடியும், புரியுதுங்களா? யாரை வேண்டுமானாலும் எதையும் செய்ய வைக்க கர்த்தரால் முடியும். நீங்கள் அர்ப்பணித்தால் கர்த்தரால் அதை செய்ய முடியும். சின்சியரா ஜெபம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி ஆரம்பிக்கிறது, நான் என்ன செய்யறது, ஒண்ணு இல்லை, சின்சியரா முதல்ல உங்களை அர்ப்பணிங்க. பவுலை போல ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கர்த்தர்ட்ட கேளுங்க. என்ன செய்யறதுனே தெரியலையா, கேளுங்க அவர்கிட்ட, வேற யார்கிட்ட கேட்காத, மனுஷன் கேட்காதீங்க, அவர்கிட்டயே கேளுங்க, நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. உங்களை குறித்து கர்த்தர் தன்னுடைய நோக்கத்தை சொல்லுவார், நீ இதை செய். எப்படி உங்கள் உள்ளத்தில் இந்த வாஞ்சை வரும், தாக வரும், என்ன சொல்லுவார், நீ வேற ஒண்ணும் செய்ய வேணாம், உட்கார்ந்து ஜெபின்னு. சில வேளையில ஜெபிங்க, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அடுத்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுவார், இதை செய். அதை செய்ய சொல்லும் பொழுது தாமதிக்காமல் அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தைரியமாக கர்த்தர் செய்ய சொல்றதை செய்யுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் கிருபைகள் பெருகும், மேலும் ஆசீர்வாதங்கள் பெருகும், மேலும் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆனால் இருக்கிற அந்த வாழ்க்கையை மட்டும் வேஸ்டா மட்டும் பண்ணிடாதீங்க, அதை நான் சொல்றேன், வேஸ்டா மட்டும் பண்ணிடாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்க, அவருக்காக ஆட்கள் தேவை. ஏன்னா ஜனங்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தை போய் எட்டி கொண்டிருக்கிறது. ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையை நம்ம வீணடிக்கிறதற்கு இது காலம் அல்ல. ஃபர்ஸ்ட் நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க, என்ன செய்யணும்னு கேட்டு கர்த்தர்கிட்டயே கேட்டு கர்த்தர்கிட்டயே தெரிந்து கொண்டு கர்த்தருடைய வழிகளை நீங்க அர்ப்பணிங்க. ஏதாவது ஒன்றை கர்த்தருக்கு நீங்க செஞ்சுட்டு தான் இருக்கணும். உங்களுக்காக மட்டுமே வாழவே வாழாதீங்க. உங்கள் வாழ்க்கை நேரத்தை உங்களுக்காக மட்டுமே வாழாதீங்க, உங்களுக்காக மட்டுமே வாழ்ந்து முடிச்சிடாதீங்க. அதை கண்டிப்பாய் நாலு பேருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். அதுதான் கர்த்தருக்கு முக்கியம். ஏன்னா நம்ம இருந்தோம் போனது பெரிய விஷயம் அல்ல, நம்ம மூலமாக ஒரு கூட்ட ஜனங்கள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்படணும். இன்னைக்கு காலையில் சொன்னேன், நம்முடைய ரட்சிப்பு அவ்வளவு விசேஷமானது இல்லையா? ரட்சிப்பு சாதாரணமானது கிடையாது, எவ்வளவு விசேஷமான ரட்சிப்பு, அவ்வளவு மகிமையான ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றிருக்கிறதை நம்ம வேஸ்ட் பண்ணிடவே கூடாது. கண்டிப்பாக அதற்கு கண்டிப்பாக நாம் பலன் கொடுக்க வேண்டும், கனி கொடுக்கணும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். கனி உள்ள மரமாக நாம் இருக்க வேண்டும், கனியற்ற மரம் அதை கர்த்தர் வெட்டி போடுவேன்றார். அப்ப நம்ம நிச்சயமாய் கர்த்தருக்கு பலன் கொடுக்க வேண்டும். அதனால நம்ம இடத்தை வேஸ்ட் பண்ணி இடத்தையும் அடைத்துக் கொண்டு ஏன் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் நினைக்க கூடாது. நம்ம கர்த்தருக்கு பயனுள்ளவர்களாய் இருக்கணும். மோசே இவ்வளவு தூரம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சாக்கு போக்கு சொல்லி கர்த்தருடைய காரியத்தை எல்லாம் அசட பண்ணிட்டே இருந்தான். ஆனால் கடைசியிலே கத்தர் அவனை பிடித்த பொழுது முழுவதுமாய் கத்தருக்கு வைராக்கியமாய் திரும்பிவிட்டான். இவ்வளவு சாக்கு போக்கு சொன்ன மோசேவே கடைசியில் வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷனா மாறிட்டான். அப்ப நீங்களும் நானும் கண்டிப்பாக கத்தருக்கு என்று நல்ல விதத்திலே மாற்றப்பட முடியும். ஆமேன். இப்படிப்பட்ட மோசேவே கத்தர் பயன்படுத்தினார் இல்ல. எவ்வளவு தூரம் சாக்கு போக்கு சொன்னா பாருங்க, எப்படி கத்தருடைய காரியத்தை தவிர்க்க பார்த்தான் பாருங்க. இவ்வளவு தூரம் கத்தருடைய காரியத்தை தவிர்க்கிறதற்கு முயற்சி செஞ்ச அவனையே கத்தரால் பயன்படுத்த முடியுமானால் நம்மை கத்தரால் பயன்படுத்த அதிகமாய் முடியும். ஆமேன். முடியும், விட்டு கொடுத்தால் முடியும். கத்தர் பயன்படுத்துவார், அவருக்கு பயனுள்ளவர்களாய் இருப்போம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹாலேலூயா. கத்தர் அருமையான மாலை நேரத்தில் நமக்கு நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நம்மை தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். பூமியிலே இருக்கிறதான ஜனங்களினுடைய கூக்குரல் தேவனுடைய சமூகத்தை போய் எட்டுகிறது. வேதனையோடும் கண்ணீரோடும் வியாதியோடும் நிம்மதி இல்லாமல் ஜனங்கள் புலம்புகிறதான புலம்புதல் கர்த்தருடைய சமூகத்தை போய் எட்டுகிறது. அந்த வேதனையின் குரல்களை கர்த்தர் கேட்டு அவர்களை விடுதலை செய்வதற்காகத்தான் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தமது பிள்ளைகளை கர்த்தர் அனுப்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் மனுஷருடைய வேதனைகளுக்கு தேவன் உங்களைத்தான் தீர்ப்பு கொடுக்கிறதற்கு, அந்த வேதனைகளிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு உங்களைத்தான் கர்த்தர் நம்பியிருக்கிறார். வியாதியோடு வேதனைப்படுகிறவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்கு கர்த்தர் உங்களை நம்பியிருக்கிறார். ஒரு ஏழ்மையான ஒரு பெண்ணுடைய சாட்சி சொன்னேன். அவர்கள் பிரயாணம் பண்ணுவதற்கோ அல்லது படிப்பறிவோ திறமையோ ஞானமோ இல்லை. இருக்கிற இடத்தில் இருந்து ஜெபித்தார்கள். தேவன் அவர்களை உலகத்தின் பல தேசங்களில் இருக்கிற ஜனங்களின் வியாதிகளை அவர்களுக்கு சொன்னார். அந்த ஜனங்களின் பிரச்சனைகளை சொன்னார். அவர்களின் பெயர்களை சொல்லுவார். அந்த சகோதரி இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படி சொல்லி அவர்கள் மூலமாக அந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் அநேகருக்கு விடுதலை கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு பெரிய திறமை இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய தாளந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய படிப்பு வேத அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தரால் உங்களை பயன்படுத்தி விட முடியும். நீங்கள் ஜெபித்தால் போதும், கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்கள் இருதயத்தை திறந்த நீங்கள் கர்த்தருக்கு முன்பாய் ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். முதல்ல உங்கள் வாழ்க்கை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த திட்டத்தை எப்படி அறிந்து கொள்வது? உங்கள் உள்ளத்தில் ஒரு வாஞ்சை இருக்கும், அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இன்னும் உங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியலையா, தேவ சமூகத்தில் உட்காருங்க. பவுலை போல கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்னு கேளுங்க. கர்த்தர்கிட்ட கேளுங்க, மனம் திறந்து கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ப்பா, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார், நீ ஜெபிக்கலாம், மகனே நீ ஜெபி, மகளே நீ ஜெபி சொல்லுவார், ஜெபிக்க சொல்லுவார், அல்லது வேறு காரியத்தை செய்ய சொல்லுவார். ஒன்று சொல்லுகிறேன், உங்களால் முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் ஒருபோதும் செய்ய சொல்ல மாட்டார். அவர் சொல்லுகிற எந்த விஷயமும் உங்களால் முடியாததா இருக்கவே முடியாது. கர்த்தர் ஒன்று சொன்னால் கண்டிப்பாய் அதை செய்து முடிக்க உங்களால் முடியும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுதுதான் இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். இந்த வாழ்க்கை உலகத்திலே நமக்காகவே சுயநலமாய் நம்முடைய காரியத்திற்காக மட்டுமே வாழ்ந்துவிடக்கூடாது. நம்மை படைத்த ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், நம்மை ரட்சித்த தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருக்காக நம்ம வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வேறு எதை செய்தாலும் அது ஒருபோதும் பரலோகத்துக்கு வராது. இந்த உலகத்தில் நாம் செய்கிற எந்த ஒரு காரியமும் பரலோகத்திற்கு வராது. கர்த்தருக்காக நாம் எதை செய்கிறோமோ அதுதான் பரலோகத்திலே பேசப்படும். கர்த்தருக்காக நாம் எதை செய்கிறோமோ அதை கர்த்தர் கணக்கிலே வைக்கிறார், ஒவ்வொரு காரியத்தையும் கணக்கிலே வைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு அர்த்தமுள்ளதாய் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது பிரயோஜனம் உள்ளதாய் இருக்க வேண்டும். அது கர்த்தருக்கு பயனுள்ளதாய் இருக்கணும். நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்கள் வீட்டிலிருந்தே அநேகருக்கு ஜெபிங்க, ஜெபிங்க, ஃபர்ஸ்ட் ஜெபிங்க. முதலாவது உங்கள் ஜெபத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது தேவன் உங்களோடு அதிகமாய் பேசுவார். நீங்கள் அவரோடு பேசினால் அவர் உங்களோடு கூட பேசுவார், அவர் உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் கொடுப்பார். அதன் மூலமாய் அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு கர்த்தர் வழி நடத்துவார். உங்களை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். நிச்சயமாகவே உங்களை கர்த்தர் மிகவும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் கர்த்தரால் உங்களை பயன்படுத்த முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் வாழ்கிறோம், இந்த ஒரு வாழ்க்கை கர்த்தருடைய நாமத்தின் மகிமையாய் அவருக்கு பயனுள்ளதாய் காணப்பட வேண்டும். இதை வீணடித்து விடாதபடிக்கு கவனமாய் இருப்போம். இன்றைக்கு கர்த்தரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். எல்லாரும் கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்கப்பா. எல்லாரும் கர்த்தரிடத்தில் கேளுங்கப்பா, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க, நான் என்ன செய்ய வேண்டும், என் வாழ்க்கை குறித்த உடைய நோக்கத்தை திட்டத்தை எனக்கு தெரியப்படுத்தும். அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நேரத்தில் உமது பிள்ளைகளுக்காக உடைய ஊழியக்காரனாகி நான் ஜெபிக்கிறேன். உமது பிள்ளைகள் யார் யார் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரை குறித்து நீங்க வைத்திருக்கிற நோக்கத்தையும், ஒவ்வொருவரை குறித்து நீங்க வைத்திருக்கிற திட்டத்தையும், ஒவ்வொருவரை குறித்து உமக்கு இருக்கிற யோசனைகளையும் ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு நீங்க தெரியப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் நீங்க தெரியப்படுத்தி ஒவ்வொருவரோடும் பேசி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காய் சோத்திரம். ஆண்டவரே இங்க இருக்கிற ஒருவருடைய வாழ்க்கையாகினும் பிரயோஜனம் இல்லாததாக இருக்கக்கூடாது ஆண்டவரே, அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். பரலோகத்திற்கு நன்மையை உண்டாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியாக எங்கள் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க பயனுள்ள பாத்திரமாக நீங்க நடத்துவதற்காய் சோத்திரம். அன்றைக்கு அத்தனை சாக்கு போக்குகளை சொன்ன மோசையை கூட உங்களால் பயன்படுத்தக்கூடுமானால் ஆண்டவர் எங்களையும் உங்களால் கண்டிப்பாக பயன்படுத்த முடியும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க அப்பா. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆ